அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நீனமான தீனுல் இஸ்லாத்தை நமக்கு மார்க்கமாக ஆக்கி அதை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு பெரும் சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவனுக்கு வாழ்வதற்கு வழிகாட்டியாக அல்லாஹு தஆலா ரசூல்மார்களை அனுப்பி அவர்களுக்கு வஹீயின் மூலமாக வாழ்க்கையின் வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தார். அல்லாஹ்வுடைய வஹீயும் அவனுடைய வழிகாட்டலும் நமக்கு கிடைக்காமல் போயிருந்தால் மனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் மிருகங்களை விடவும் மோசமாக இருந்திருக்கும் என்று குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதன் உலகத்தில் மிக உயர்ந்த பண்புள்ளவனாக தான் மாற வேண்டும் என்று விரும்பினார். ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசை இருக்கிறது, நான் உலகத்தில் உயர்ந்த பண்புள்ளவனாக அறிவாளிகளுடைய அந்த அடையாளத்தை பெற்றவனாக நான் மாற வேண்டும், மதிப்புக்குரியவனாக நான் சமூகத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொருவருக்கும் இருக்கலாம். அன்பான சகோதரர்களே, அதற்குரிய வழி இஸ்லாம் சொல்லக்கூடிய நல்ல பண்புகளை தன்னிடத்தில் ஏற்படுத்திக் கொள்வதுதான். இஸ்லாம் என்பது யாரையும் அச்சத்துக்குரிய மனிதனாக, கீழ்த்தரமான செயல்களை செய்யக்கூடிய மனிதனாக, அறிவீனமாக நடக்கக்கூடியவனாக ஆக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. இஸ்லாம் என்பது உயர்ந்த பண்புகளை சொல்லக்கூடிய மார்க்கம். இதை பின்பற்றக்கூடியவர்கள் உயர்ந்த பண்புள்ளவர்களாக இருப்பார்கள், உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள், நம்பிக்கையுள்ளவர்களாக இருப்பார்கள். உலகத்துடைய ஒரு நீண்ட சரித்திரம் இருக்கிறது. இந்த மார்க்கம் என்பது இன்று நேற்று வந்ததல்ல. உலகத்துக்கு முதல் மனிதனை அனுப்பும் பொழுது இந்த மார்க்கம் அடுத்து உலகத்துக்கு வரப்போகிறது என்ற தகவலை அல்லாஹ் சொன்னதாக குர்ஆன் சொல்கிறது. قال اهبطا منها جميعا قال قل اهبطوا منها جميعا நீங்கள் உலகத்துக்கு செல்லுங்கள். நீங்கள் சென்றதற்கு பிறகு என்னிடமிருந்து உங்களுக்கு வழிகாட்டல் வரும், மார்க்கம் வரும். அந்த மார்க்கத்தை தான் அல்லாஹ் நமக்கு மார்க்கமாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹு தஆலா சொன்னா, என்னுடைய வழிகாட்டலை யார் பின்பற்றி நடப்பார்களோ அவர்கள் பயப்பட வேண்டியதும் இல்லை, அவர்கள் ஒருபொழுதும் கவலைப்பட வேண்டிய நிலை வரவே மாட்டாது. அல்லாஹ் தஆலா தந்திருக்கிற இந்த மார்க்கம் உலகத்தில் மனிதர்களுக்கு பயத்தையும் கவலையையும் அச்சத்தையும் உண்டாக்குவதற்குரிய மார்க்கம் அல்ல, அச்சத்தை போக்குகிற மார்க்கம், பயத்தை இல்லாமலாக்குகிற மார்க்கம், கவலைகளை இல்லாமலாக்குவதற்காக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு தந்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, ஒரு புறத்தில் ஷைத்தானுடைய ஒரு பெரும் முயற்சி மனிதனை அல்லாஹ்வின் கட்டளைகள் இருந்து தூரமாக்குவதற்காக நடந்து கொண்டிருக்கிறது. ஷைத்தானை அல்லாஹு தஆலா அந்த நேரத்திலேயே அனுப்பிவிட்டான். அவன் வரும் பொழுது அல்லாஹ்விடத்தில் சபதம் செய்துவிட்டு வந்தான். வலஉதில்லன்னஹும் அஜ்மாயீன், ஒரு மனிதன் விடாமல் அத்தனை பேரையும் நான் வழிகெடுப்பேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அவன் சத்தியம் செய்துவிட்டு வந்திருக்கிறான். அவனுடைய முயற்சியும் ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடியவர்களுக்கு மார்க்கம் என்பது மரணம் வரைக்கும் ஒரு சோதனையாக இருக்கும். நமக்கு நோய் வருகிறது சோதனையாக, கஷ்டங்கள் வருகிறது, நெருக்கடிகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகின்றன, இப்படி எத்தனையோ சோதனைகள். அதுபோல மார்க்கம் என்பதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சோதனை. மரணம் வரைக்கும் அவன் உறுதியாக இருக்கிறானா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு அல்லாஹு தஆலா சோதனைகளை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பான். ஈமான் கொண்டு விட்டோம், நாங்கள் நம்பி விட்டோம், நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொன்னதற்காக சோதனைகள் வராமல் மனிதர்கள் அப்படியே விடப்பட்டு விடுவார்களா என்று அல்லாஹ் தால் மனிதர்கள் இப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அன்பான சகோதரிகளே, உண்மையான மார்க்கத்தை பின்பற்றி நடக்கும் பொழுது நிச்சயமாக மனிதனுடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும். அதற்காக மார்க்கம் என்பது அது குறைபாடு உள்ளது என்று அர்த்தம் அல்ல. உண்மையான மார்க்கத்தை பின்பற்றும் பொழுது மனிதர்களுக்கு பல வகையான சோதனைகள் வரும். அவர்களுடைய உறுதியை அல்லாஹ் தஆலா பார்க்க விரும்புகிறான். அன்பான சகோதரர்களே, மனிதன் தன்னை உச்சகட்ட மரியாதைக்குரிய ஒருவனாக, நல்ல பண்புள்ள, மக்களுடைய மதிப்புக்குரிய ஒரு மனிதனாக ஆக்க வேண்டும் என்றிருந்தால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த நல்ல பண்புகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்மில் அநேகமானவர்களை பிறப்பிலேயே இந்த மார்க்கத்தை தந்து ஒரு பெரும் பாக்கியத்துக்குரியவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த மார்க்கம் நமக்கு கிடைக்கவில்லையானால் நாம் இந்த நேரத்தில் எப்படி எப்படியோ இருந்திருப்போம், எங்கு இருந்திருப்போம் என்று சொல்ல முடியாது. நமக்கும் இந்த மார்க்கத்துக்கும் இருக்கக்கூடிய உறவு, நாம் இந்த மார்க்கத்திலே இருக்கிறோம் என்பதற்காக நாம் இதற்கு சொந்தக்காரர்கள் அல்ல. சில சில கட்டங்களில் அதிருப்தி படுகிறார்கள், ஏன் இப்படி மார்க்கம் சொல்ல வேண்டும், ஏன் இப்படி இருக்கிறது சட்டம். அன்பான சகோதரர்களே, இது இந்த மார்க்கத்துக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் அல்ல. நமக்கும் இந்த மார்க்கத்துக்கும் இருக்கிற உறவு, இதை பின்பற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்பது மட்டும்தான். ஒரு பெரும் பாக்கியமாக இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற பாக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த மார்க்கம் என்பது நலவுகளையும் அழகிய பண்புகளையும் உள்ளடக்கி இருக்கிற மார்க்கம். என்னென்ன நல்ல பண்புகள் இருக்கிறதோ அத்தனையையும் இந்த தீன் நமக்கு மார்க்கமாக சொல்கிறது. என்ன என்ன கெட்ட பண்புகள், மோசமான நடத்தைகள் இருக்கின்றனவோ அத்தனையையும் பாவங்களாக ஆக்கி இஸ்லாம் நமக்கு தடை செய்திருக்கிறது. அந்த வகையில் சில பாவங்களை பெரும் பாவங்களாக நமக்கு இந்த மார்க்கம் அறிமுகம் செய்திருக்கிறது. எந்த ஒரு கட்டத்திலும் ஒரு முஃமின், அவனை அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய, இந்த மார்க்கத்தை ஏற்று வாழக்கூடிய ஒரு மனிதன் அந்த பெரும் பாவங்களை செய்யக்கூடியவனாக இருக்க முடியாது. கொலை செய்வதை மார்க்கம் மிக பயங்கரமான படுமோசமான பெரும் பாவங்களில் ஒன்றாக அறிமுகம் செய்திருக்கிறது. உயிர்களுக்கு உச்சகட்ட மரியாதையை கொடுக்கக்கூடிய மார்க்கம்தான் இந்த மார்க்கம். ஒரு ஹதீஸில் வந்திருக்கிறது, ஒரு மனிதன் ஒரு சிட்டுக்குருவியை அநியாயமாக கொலை செய்கிறான். சொன்னார்கள், மன் கத்தலா உஸ்பூரன் ஆபசன், விளையாட்டுக்காக வீணாக ஒரு சிட்டுக்குருவியை ஒருவன் கொலை செய்தால் கியாமத்துடைய நாளில் உயிரினங்கள் எல்லாம் எடுப்பாட்டப்படும் பொழுது அந்த குருவி வந்து அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்யும். இன்ன புலானன் கதல நியாபசா வலம் யக்துல் நீ மன்ஃபஅதன், இன்ன மனிதர் பெயரை சொல்லும், நாம் எந்த மிருகங்களுக்கு அநியாயம் செய்தோமோ அந்த மிருகங்களுக்கு இங்கு நம்முடைய பெயர்கள் அறிமுகங்கள் எல்லாம் தெரியாது. கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்துவார். இன்ன மனிதன் இன்னார் என்னை வீணாக கொலை செய்தான், எந்த பயனும் இல்லாமல் என்னை கொலை செய்தான், நீ அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அந்த பறவை வாதிடும் என்று சொல்கிறார்கள். சஹீஹுல் புகாரியுடைய ஒரு சம்பவத்தில் வந்திருக்கிறது. ஒரு பெண் இருந்தால், மிக பக்குவமான இபாதத்துள்ள ஒரு பெண், அவள் தன்னுடைய வீட்டில் ஒரு பூனையை கட்டி வைத்தாள். அதற்குரிய சாப்பாட்டை கொடுக்கவில்லை, அது போய் சாப்பிடுவதற்கு அதை அவிழ்த்து விடவும் இல்லை. அதை கட்டி வைத்திருந்தார், சாப்பாடு கொடுக்கவில்லை, அந்த பூனை அப்படியே செத்து விடுகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவளுடைய அவ்வளவு இபாதத்துகளையும் அழித்து அல்லாஹு தஆலா அந்த பெண்ணை நரகத்துக்கு அனுப்பினான். அன்பான சகோதரிகளே, ஒரு சிட்டுக்குருவியுடைய உயிரை மதிக்கக்கூடிய மாற்றம், ஒரு பூனையுடைய நாயுடைய அந்த உயிரை மதிக்கக்கூடிய மார்க்கம், மனிதர்களுடைய உயிர்களுக்கு உச்சகட்ட மரியாதையை கொடுத்திருக்கிறது. உரிமை இல்லாமல் யாரும் எவனையும் கொலை செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இது. முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம், யாரையும் கொலை செய்வதற்கு அனுமதிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. இதற்கு மாற்றமாக, நல்ல பண்புகளுக்கு மாற்றமாக, இஸ்லாம் அப்படி இப்படி என்று யாராவது வாதிட்டால் தைரியமாக சொல்லுங்கள், அது நிச்சயமாக பொய், அப்படி இருக்கவே முடியாது. நமக்கு அதை பற்றிய தெளிவான விவரங்கள் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இஸ்லாம் நல்ல நடத்தைகள், உயர்ந்த பண்புகளை தவிர வேறு எதையும் ஏவவில்லை, நல்ல பண்புகளை மட்டும்தான் சொல்லி இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இஸ்லாம் கொலையை மிக வன்மையாக கண்டித்து அதை மிக பயங்கரமான ஒரு குற்றமாக அறிமுகம் செய்த மார்க்கம். இஸ்லாத்துக்கு முன்பெல்லாம் கொலைகள் என்பது சர்வசாதாரணமாக இருந்தது. நமக்கு சரித்திரம் தெரிந்திருந்தால் நாம் படித்திருப்போம், மிக சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் கொலை செய்யக்கூடியவர்களுக்கு மத்தியில் தான் இந்த மார்க்கம் வந்து இந்த கொலையை உலகத்திலிருந்து இல்லாமலாக்கியது. இஸ்லாம் சட்டங்களை வகுக்கும் பொழுது சில ஒழுங்குகளை பேணுகிறது, சில அடிப்படைகளை வைத்துதான் நமக்கு நம்முடைய தீன் சட்டங்களை தொகுத்து தந்திருக்கிறது. அதுல ஒரு அடிப்படை தான், எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு தீங்கை ஏற்படுத்தவும் கூடாது, அவர் தீங்கு செய்தார் என்பதற்காக அதற்கு கூலியாக ஒரு தீங்கை கொடுக்கவும் கூடாது. யாரும் யாருக்கும் எந்த வகையிலும் தீங்கு செய்யக்கூடாது என்பது இந்த மார்க்கத்துடைய அடிப்படைகளில் ஒன்று. இந்த அடிப்படையை வைத்து உலகத்தில் எத்தனையோ சட்டங்களை நமக்கு இந்த மார்க்கம் தருகிறது. யாரும் யாருக்கும் எந்த வகையிலும், உயிராக இருக்கலாம், உடல் ரீதியாக இருக்கலாம், சொத்துக்களாக இருக்கலாம், மானம் சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம், யாரும் யாருக்கும் எந்த வகையிலும் தீங்கை ஏற்படுத்துவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் மிக உறுதியாக ஒரு அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற மார்க்கம் இது. முடிவான அளவு வாக்குகளை நிறைவேற்ற முடியாதவர்கள் வாக்குகளை கொடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நான் நாளைக்கு உங்களுக்கு இந்த காரியத்தை செஞ்சுதாரேன், ரெண்டு நாள்ல வாங்க நான் வேலையை முடிப்பேன். சாதாரணமாக சொல்கிறோம், ஒரு 10 நிமிஷத்துல நான் இந்த இடத்துக்கு வந்து விடுகிறேன், எனக்கு 1 மணி நேரம் தாங்க நான் என்னுடைய வேலையை முடிக்கிறேன். இப்படியான வார்த்தைகளுக்கு வாக்குறுதிகள் என்று சொல்லுவோம். வாக்குறுதிகளை கொடுத்தால் அந்த வாக்கின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் பேண முடியாதவர்கள் முடியுமான அளவு இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். கொடுத்து விட்டால், ஒரு வார்த்தையை கொடுத்து விட்டால், ஃபைதா குல்த நஅம் ஃபஸ்பிர் லஹா ஃபபிலா ஃபப்த இதா ஹிஃப்த நதம், ஏதோ ஒரு காரியத்தை செய்வேன், இப்பொழுது செய்வேன், அப்பொழுது செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் என்ற வார்த்தையை கொடுத்து விட்டால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பொறுமையாக இருந்து அந்த வார்த்தையை நிறைவேற்றிவிட வேண்டும். இல்லை, நிறைவேற்ற முடியாது என்றால் ஆரம்பத்திலே முடியாது என்று சொல்லிவிட வேண்டும். வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விஷயத்தில் மிக கடினமான சட்டங்களை இந்த மார்க்கம் வைத்திருக்கிறது. யாருக்கு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டாலும் அதை சரியாக நிறைவேற்ற வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் நுபுவத்துக்கு முன்னால் உள்ள காலங்களில் கூட எவ்வளவு அவர்கள் பக்குவமாக இருந்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அபில் ஹன்சா என்ற ஒரு மனிதர், இது இஸ்லாம் வருவதற்கு முன்னால், அந்த மனிதருக்கும் நபி அவர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்தது, கொடுக்கல் வாங்கல் தொடர்பு இருந்தது. அந்த மனிதர் சொல்கிறார், வியாபார தொடர்பில் கொடுக்கல் வாங்கல் இருந்தது. நபி அவர்களுக்கு நான் ஒரு தொகை பணம் அல்லது பொருள் கொடுக்க வேண்டியிருந்தது. நான் சொன்னேன், இந்த குறிப்பிட்ட இடத்தில் நாங்கள் சந்திப்போம், அந்த இடத்தில் வைத்து நம்முடைய அந்த கொடுக்கல் வாங்கலை முடித்துக் கொள்வோம். இங்கு வியாபாரத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள், கொடுக்கல் வாங்கலுடன் சம்பந்தப்பட்டவர்கள், முதலாளிகள், தொழிலாளர்கள் என்று பலரும் இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, எப்படி அவர்களுடைய அந்த பக்குவம் நம்மிடத்திலே வர வேண்டும்? இரண்டு பேரும் பேசிக் கொண்டார்கள், நாங்கள் குறிப்பிட்ட இந்த இடத்தில் இன்ன நேரத்தில் நாங்கள் சந்திப்போம், அங்கு வைத்து நம்முடைய கொடுக்கல் வாங்கலை முடித்துக் கொள்வோம். அவர் சொல்கிறார், நான் போய் மறந்து விட்டேன், அந்த கொடுத்த வாக்கை அந்த வார்த்தையை நான் மறந்து விட்டேன். மூன்று நாட்களுக்கு பிறகு எனக்கு நினைவு வந்தது. அவசரமாக அவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக புறப்பட்டேன். என்ன ஆச்சரியம், எந்த இடத்தை சொன்னேனோ அந்த இடத்தில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். யா ஃபுலான் லகத் ஷகஃப்த அலைனா வ அனா ஹுனா மந்து தலாத். பேரை சொல்லி நண்பரை பார்த்து சொன்னார்கள், எங்களுக்கு கஷ்டம் கொடுத்து விட்டீர்கள், மூன்று நாட்களாக இந்த இடத்தில் நீங்கள் வருவீர்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். வாக்கை எப்படி அவர்கள் பாதுகாத்திருக்கிறார்கள், வார்த்தைகளை பாதுகாத்திருக்கிறார்கள். நாம் எப்படிப்பட்ட மார்க்கத்தில் எத்தனையோ குறைபாடுள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் வாக்கை பாதுகாக்காதவர் என்ற அந்த குற்றச்சாட்டு மட்டும் நம்மில் யாருக்கும் வரக்கூடாது. இவர் சொன்னா செய்ய மாட்டாரு, இவர் இப்படிதான் பேசுவாரு, பேச்சு மட்டும்தான், நீங்க அடுத்த முறை வந்தா ஒன்றும் நடந்திருக்காது, இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் மட்டும் நம்ம யாருக்கும் வரக்கூடாது. அன்பான சகோதரர்களே, வார்த்தைகளை பாதுகாக்க வேண்டும். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சக்ராத்துல இருக்கிறார்கள், மௌத்தாக போகிறார்கள், சக்ராத்துடைய அந்த நோயில் படுக்கையில் இருக்கிறார்கள். சொன்னார்கள், நான் இந்த மனிதருக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து தருவதாக வாக்களித்திருக்கிறேன். சக்கராத்தில் சொல்கிறார்கள், நம்முடைய வீடுகளில் இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் எல்லாவற்றையும் மறந்து விடுவோம். அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட ஆளை சொல்லி இன்னாருக்கு மகளை திருமணம் செய்து தருவதாக நான் வாக்கு கொடுத்திருந்தேன், இப்பொழுது அந்த திருமணத்தை செய்து கொடுக்காமல் நான் மௌத்தாகிவிட்டால் எனக்கு பயமாக இருக்கிறது, முனாஃபிக்குகளுடைய அந்த பண்புடன் நான் மரணித்து விடுவேனோ. ஆகவே வீட்டில் இருக்கிறவர்களை அழைத்து சொன்னார்கள், உஷ்ஹிதுக்கும், உங்கள் அனைவரையும் நான் சாட்சியாக வைக்கிறேன், சாட்சியாக வைத்து இன்னாருக்கு என்னுடைய இன்ன மகளை திருமணம் செய்து விட்டேன் என்று சக்ராத்தில் அவர்கள் அக்துன் நிக்காஹை முடிக்கிறார்கள். சக்ராத்தில் அக்துன் நிக்காஹை முடித்த தந்தைமார்கள் பெரும்பாலும் உலகத்தில் நாங்கள் பார்க்க முடியாது, ஆனால் நம்முடைய சலப்புகளுடைய தரத்திடத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஒரு வார்த்தையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மௌத்தாகுவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தன்னுடைய மகளுடைய நிக்காஹை நடத்தி வைக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நம்முடைய வார்த்தைகளை இப்படி பாதுகாக்க வேண்டும். நாம் சொன்னால் நம்முடைய பேச்சை கேட்கிறவர்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும், இவர் சொன்னால் எப்படியும் செய்வார், குறித்த நேரத்துக்குள் அந்த வேலையை செய்ய முடியல என்று அவர் நிச்சயமாக எனக்கு அறிவிப்பார், இதை செய்து கொள்ள முடியல, நீங்க வராதீங்க, எங்களுக்கு இந்த நேரம் போதாது என்று எங்களுக்கு அறிவிப்பார். இப்படி நாம் நம்மை சமூகத்தில் அறிமுகப்படுத்த வேண்டும். இதற்காக சில கட்டங்களில் கஷ்டங்களை சுமந்து கொள்ள வேண்டி வரலாம், சில பொழுது சில சின்ன சின்ன நஷ்டங்கள் வரலாம், பரவாயில்லை, இந்த மதிப்பை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பொய் சொல்வதை மார்க்கம் ஒரு பெரும் பாவமாக அறிமுகம் செய்திருக்கிறது. பொய் சொல்வது என்பது ஒரு பெரும் பாவம். உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், எனக்கு பொய் சொல்வது ஹராம் என்று தெரிந்த நாளில் இருந்து வாழ்க்கையில் எந்த பொய்யையும் நான் சொன்னதில்லை. இன்னொரு கட்டத்தில் சொன்னார்கள், எப்பொழுது நான் சாரம் கட்ட பழகினேனோ அந்த நாளில் இருந்து நான் பொய் சொன்னதாக எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். அவ்வளவு பக்குவமாக வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள். அன்பான சகோதரர்களே, சில மனிதர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள், ஆனால் நாவில் பக்குவம் இருக்க மாட்டார், எடுத்ததுக்கெல்லாம் பொய் சொல்வார்கள். இறுதியில் நடக்கும் தெரியுமா? எவ்வளவு பெரிய இபாதத்தாளியாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமா பொய் சொல்ல ஆரம்பித்து பொய் சொல்லிக் கொண்டே போகிறான். ஒரு கட்டம் வருகிறது, ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி கஸ்ஸாபா, அல்லாஹ் தஆலா அவனுடைய அவனை தன்னிடத்தில் கஸ்ஸாப் என்று சீல் குத்தி விடுகிறான். தஜ்ஜாலுக்கு எப்படி கஸ்ஸாப் என்று அல்லாஹ் சீல் குத்தி விட்டானோ அதுபோல இவனுக்கு அல்லாஹ் தஆலா இவன் ஒரு கஸ்ஸாப், கஸ்ஸாப் என்றால் மகாபெரும் பொய்யன், மகாபெரும் பொய்யன் என்று அவனுக்கு சீல் குத்தி அவனிடத்திலே எழுதி விடுகிறான். எவ்வளவு இபாதத் செய்தாலும் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் நாளைக்கு கியாமத்துடைய நாளில் அவர் பொய்யன் என்று சொல்லி அழைக்கப்படுவார். அன்பான சகோதரர்களே, பொய் என்பது பெரும் பாவங்களில் ஒன்று. எந்த பஜாரில் பொய் மிகைத்து விடுமோ அந்த அந்த பஜாருக்கு, அந்த சந்தைக்கு, அந்த மார்க்கெட்டுக்கு அழிவு வருவது நிச்சயம். குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு படிப்பினையாக பாடமாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அவர்களுடைய தாவத்தை பற்றியும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த அந்த சமூகத்தை பற்றியும் குர்ஆனில் ஒரு இடத்தில் அல்ல, திரும்ப திரும்ப பல இடங்களில் சொல்லி இருக்கிறார். அதுவெல்லாம் நமக்கு மிக பெரும் எச்சரிக்கை. எந்த ஒரு கட்டத்திலும் பொய் நம்முடைய வியாபாரங்களிலோ தொழில்களிலோ வந்துவிடக் கூடாது, வந்து சேர்ந்து விடக் கூடாது. முடியுமான அளவும் நாங்கள் முயற்சி செய்து இந்த இந்த தப்புகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இல்லாமலாக்கிக் கொள்ள வேண்டும். சில மனிதர்கள் இது எடுத்ததற்கு சின்ன சின்ன நோக்கங்களுக்காக வேண்டியும் பொய் சொல்வார்கள். அவர்களுக்கு பொய் பழகிவிட்டது. சில முதலாளிமார்கள் சொல்லக்கூடிய பொய்களை பார்த்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் ஆச்சரியப்படுவார்கள். இவர் சொன்னது இவர் செய்யலாமா, ஏன் இப்படி சொல்கிறார், புதுமைப்படுகிறார்கள். தொழிலாளிகள் யாருடையவோ துனியாவை வளப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, ஒரு சின்ன வார்த்தையை கூட உண்மைக்கு புறம்பாக சொல்லக்கூடாது. நடந்து கொண்டு செல்கிறோம், குறுக்கே வந்த ஒரு மனிதருக்கு நம்முடைய கை தட்டுப்பட்டு விட்டது அல்லது கால் பட்டு விட்டது. நாம் என்ன சொல்கிறோம், பொதுவாக சாரி என்று சொல்கிறோம். சாரி என்றால் என்ன அர்த்தம், நான் கவலைப்படுகிறேன், நான் வருந்துகிறேன் என்ற அர்த்தம். அன்பான சகோதரர்கள், உண்மையில் வருத்தம் ஏற்பட்டுதான் நாம் அந்த வார்த்தையை சொல்கிறோமா? வருத்தம் ஏற்படாமல் அந்த வார்த்தையை நாங்கள் சொல்வதாக இருந்தால் நாங்கள் உண்மையில் பூர்த்தியாக உண்மை சொல்லவில்லை. மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லலாம், இது நல்ல வார்த்தை, மன்னித்துக் கொள்ளுங்கள். மைமூன் இப்னு அபி ஷபீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு நாள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். ஒரு கட்டம் வந்தது, அந்த இடத்தில் ஒரு வார்த்தையை போடுவது மிக பொருத்தமாக இருந்தது. அந்த வார்த்தையை எழுதினால் நான் எழுதக்கூடிய அந்த கடிதம் மிக அழகாக வந்துவிடும் என்ற ஒரு அமைப்பும் இருந்தது. என்னுடைய மனசு சொன்னது அதை எழுத வேண்டும் என்று. ஆனால் நான் யோசித்து பார்த்தேன், உண்மையில் நான் அந்த வார்த்தையை எழுதினால் கடிதம் அழகாகிவிடும், ஆனால் நான் பொய் சொன்னவனாக மாறிவிடுவேன். உடனே நான் முடிவு செய்தேன், அந்த வார்த்தையை எழுதுவதில்லை. நாம் சில வேளை எழுதும் பொழுது சொல்கிறோம், நான் கவலையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் எழுதும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் கவலை இருக்க மாட்டாது. வருத்தத்துடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று நாங்கள் எழுதுகிறோம், ஆனால் உண்மையில் யாருக்கும் வருத்தம் இருக்க மாட்டாது. வருத்தம் இல்லை என்றால் வருத்தத்துடன் என்று எழுதக்கூடாது. கவலை இல்லை என்றால் கவலையுடன் சொல்கிறேன் என்று எழுதக்கூடாது, உண்மையாக இருக்க வேண்டும். இந்த அளவுக்கு அவர்கள் பக்குவமாக இருந்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நம்முடைய வியாபாரங்கள் பொய்யில் இருந்து சுத்தமாக வேண்டும். நம்முடைய கடைகளில் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நாங்கள் அவர்கள் சேரும் பொழுதே சொல்ல வேண்டும், வியாபாரம் நடக்காவிட்டாலும் பரவாயில்லை, இந்த இடத்துல யாரும் பொய் பேசக்கூடாது, பொய் பேசி எந்த வியாபாரமும் நடக்கக்கூடாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எத்தனையோ வியாபாரிகள் கியாமத்துடைய நாளில் மிக பெரும் பாவிகளாக இழுக்கப்படுவார்கள். காரணம் வேற ஒன்றுமில்லை, அவர்கள் பேசக்கூடிய பொய் தான். பொய் இல்லாமல் பேசினால் ஒரு சுத்தமான ஒரு வருமானம் தான் வியாபாரம் என்பது. பொய் கலந்து விட்டால் அது ஒன்றுமே நாங்கள் பாவிகளாக மாறுவதற்கு போதுமானது. சொன்னார்கள் மூன்று பெயர்கள் சலாஹதுன் லா யுக்கல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி வலா யன்ஸுரு இலைஹி. மூணு பேர்களோட கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ் பேசவும் மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான். அவ்வளவு கோபமாக இருப்பான் அந்த மூணு பேருடன். அவர்கள் ஒருவர் சொன்னார்கள் ஒரு வியாபாரி இடத்தில் ஒரு பொருள் இருக்கிறது, அதை விற்றுக் கொள்ள முடியாமல் இருக்கிறார். இவர் வரக்கூடிய ஒரு மனிதரிடத்தில் சத்தியம் செய்து அது நல்ல பொருள் என்று சத்தியத்தினால் அதை ஒரு ஒரு சத்தியம் செய்து அந்த பொருளை விற்றுக் கொள்கிறார். சில பேர் நம்மை நம்பி வரக்கூடியவர்கள் நாம் சொல்கிறோம் சத்தியமா நீங்க பயப்படாம எடுத்துட்டு போங்க, ஹக்காக சொல்றேன் நான், இது நல்லதுதான் என்று சத்தியம் செய்து அந்த பொருளை எப்படியோ அலங்கரித்து விற்பனை செய்து விடுகிறார். இப்படி செய்தவர்களை மிக கடுமையாக அல்லாஹ் கோபித்துக் கொள்வான், பேசவும் மாட்டான், அவர்களை அன்போடு பார்க்கவும் மாட்டான் என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, சாதாரணமான விஷயங்கள் அல்ல. சின்ன சின்ன துனியாவுடைய லாபங்களுக்காக பெரும் பெரும் பாக்கியங்களை நாங்கள் இழந்து விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் செய்யக்கூடிய மோசடிகளில் மிக பெரும் மோசடி என்ன தெரியுமா, ஒரு சகோதரருடன் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் சொல்வதையெல்லாம் அவர் நம்புகிறார். நீங்க சொன்னா சரிதான், இவர் சொன்னா சரியாகத்தான் இருக்கும் என்று நீங்கள் சொல்வதையெல்லாம் அவர் நம்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை உங்கள் முன்னால் வைத்துக் கொண்டு நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்றிருந்தால் உங்களை விட பெரிய மோசடிக்காரன் வேறு யாரும் இல்லை. அன்பான சகோதரர்களே, நம்முடைய வியாபாரத்தங்களுக்கு நம்முடைய கடைகளுக்கு ஒருவர் ஒரு பொருளை வாங்குவதற்கு வருகிறார் என்றால், அல்லது நம்முடைய வாகனங்களில் கூலிக்கு செல்வதற்கு ஹயர் செல்வதற்கு ஒருவர் ஏறுகிறார் என்றால் அதற்கு என்ன அர்த்தம், அவர் நம் மீது நம்பிக்கை வைக்கிறார். அவர் நம்முடைய முகத்தை பார்த்து நம்முடைய முகத்தில் இருக்கிற ஒரு வெளிச்சத்தை பார்த்து நல்லவன் என்பது போல இவர் தெரிகிறார் என்று அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் நம்பிக்கையில் நம்மிடத்தில் வியாபாரம் செய்ய வேண்டும். அந்த கடை வேணாம், இந்த கடை வேணாம், இந்த கடையில் எடுப்போம், நல்லவர்கள் போல இருக்கிறது என்று நம்பி வருகிறார்கள். நம்மை நம்பக்கூடியவர்களுக்கு பொய் சொல்லி ஏமாற்றி ஒரு பொழுதும் நாம் அவர்களை கஷ்டத்தில் போட்டுவிடக்கூடாது, அவர்களுக்கு தீங்கு ஏற்படுத்திவிடக்கூடாது. மிகப்பெரிய மோசடி என்று சொல்கிறார்கள். நம்பக்கூடியவர்களுக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஒருவர் நம்மிடத்தில் வந்தால் அவரை ஏமாற்றக்கூடாது, ஏமாற்றலாமா என்று நினைக்கவும் கூடாது. இதுதான் ஒரு நல்ல ஒரு மூமினுடைய பண்பு, இஸ்லாத்தை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல மனிதனுடைய பண்பு. அவன் கல்பாலையும் பாஜிராக இருக்க மாட்டான், அப்படி என்றால் உள்ளத்தாலையும் பாவியாக இருக்க மாட்டான். வெறும் செயலால் மட்டுமல்ல, உள்ளத்தாலும் பாவியாக இருக்கக்கூடாது. ஏமாற்றலாமா, இவருடைய தலையில இந்த சாமான கட்டிவிடலாமா என்று ஒரு நாளும் நினைக்கவும் கூடாது, யோசிக்கவும். அந்த சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடாது. முயற்சி செய்து 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 நம்முடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய பஜார்களுக்கு நம்முடைய கடைகளுக்கு வரக்கூடியவர்கள் மிக திருப்தியுடன் போக வேண்டிய நிலையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அன்பான சகோதரர்களே, மார்க்கம் இந்த விஷயத்தில் நபர்களுக்கிடையில் வித்தியாசத்தை வைக்கவில்லை. முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம், யாருக்கும் போய் சொல்லக்கூடாது. யாரையும் ஏமாற்றுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. எந்த விதமான வித்தியாசங்களையும் இதில் பார்க்கக்கூடாது. இன்று உலகத்திலும் பல நம்முடைய நாடுகளாக இருக்கலாம், பல ஊர்களிலும் நம்முடைய வியாபாரங்களுக்கு எதிராக பலவிதமான பிரச்சாரங்கள் செய்யப்படலாம். அன்பான சகோதரர்களை, ரிஸ்க் தரக்கூடியவன் அல்லாஹ். நாம் அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடியவர்கள், அவன் தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான். யாரும் தடை செய்ததனால் யாரையும் ஏழையாக்கவும் முடியாது, பணக்காரனாக ஆக்கிவிடவும் முடியாது. அவன் தான் மனிதர்களை செல்வந்தர்களாக வாழ வைக்கிறான், அவன் தான் ஏழையாக்கிறான், அவன் தான் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறான், அவன் தான் லாபத்தை கொடுக்கிறான். அன்பான சகோதரர், பலவிதமான பிரச்சாரங்கள் நடக்கலாம், ஆனால் நாம் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர் என்ற வகையில் நாம் அப்படிப்பட்ட பிரச்சாரங்கள் செய்ய மாட்டோம், செய்யக்கூடாது. இஸ்லாம் தாராளமாக சொல்கிறது, முஸ்லீம் அல்லாதவர்களுடன் நீங்கள் தாராளமாக வியாபாரங்கள் செய்யலாம், தாராளமாக கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். கொடுக்கல் வாங்கலை நிறுத்த சொல்லவில்லை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், அந்நிய மதங்களை சேர்ந்த எத்தனையோ பேர்களுக்கும் இடையில் மிக நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது, மிக நெருங்கிய தொடர்பு இருந்தது. வஃபாத் ஆகும் பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு உருக்கு சட்டை ஒரு யகூதி மதத்தை சேர்ந்த ஒரு மனிதரிடத்தில் அடகு வைக்கப்பட்டிருந்தது. அதை வைத்து நபி அவர்கள் சில தானியங்களை கடனாக எடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் அவர்களுக்கு வஃபாத் வந்தது என்று சொல்கிறது ஹதீஸ். அந்த நேரத்தில் அவர்களை நம்பி வாழக்கூடிய அவர்களுடைய தோழர்கள் எத்தனையோ பேர்கள் வசதி உள்ளவர்களாக இருந்தார்கள், அவர்களிடத்தில் கடன் பெற்றிருக்கலாம். அப்படிப்பட்ட பல சந்தர்ப்பங்களில் நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்திலும் கடன் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வஃபாத்து வருகிற அந்த நேரத்தில் ஒரு யகூதி மதத்தை சேர்ந்த ஒரு மனிதரிடத்தில் அவர்கள் கடன் பெற்றிருந்தார்கள். அந்த நிலையில் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆனார். மாத வதிருஹு மர்ஹூன் இந்த யஹூதியின் நாம் நவி ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இது உம்மத்துக்கு மிகப்பெரும் ஒரு பாடத்துக்காக செய்தார்கள். முஸ்லிம் அல்லாதவர்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்வதை இந்த மார்க்கம் தடை செய்யவில்லை, தாராளமாக கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். பொதுவாக நம்முடைய சகோதரர்களும் மாற்று மதத்தை சேர்ந்த சகோதரர்களும் ஒரே இடத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களுக்கு சென்றால் அந்த இடத்தில் போய் எங்கட ஆட்கள் யாரும் இருக்கிறாங்களா என்று தேடக்கூடாது. அது மீன் மார்க்கெட்டாக இருக்கலாம், மரக்கறி மார்க்கெட்டுகளாக இருக்கலாம், வேறு சந்தைகளாக இருக்கலாம், அங்கு போய் தேடக்கூடாது. எங்களுடைய ஆட்கள் எங்க இருக்கிறாங்க, எங்கட ஆட்கள் யாரும் இருக்கிறாங்களா என்று தேடக்கூடாது. தேடுமாறு மார்க்கம் நமக்கு சொல்லவில்லை. எங்கு நல்ல பொருள் கிடைக்கிறதோ, நியாயமான விலைக்கு கிடைக்கிறதோ அங்கு வாங்குவோம். அன்பான சகோதரர்களே, நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடிய நல்ல பண்புகளை பிழையாக மக்களுக்கு நாங்கள் காட்டிவிடக்கூடாது. மிக மிக தூர நோக்கில் கியாமத் வரைக்கும் வழிகாட்டக்கூடிய மார்க்கம்தான் நம்முடைய மார்க்கம். நம்முடைய மார்க்கம் கியாமத் வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் அத்தனை கட்டங்களுக்கும் முகம் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான். ஆகவே அன்பான சகோதரர்களே, வெறும் வார்த்தைகளால் அல்ல, நம்முடைய செயல்களால் நம்முடைய அழகிய பண்புகளை மக்களுக்கு காட்டுவோம். இஸ்லாத்துடைய அழகிய பண்புகளை எம்மிடமிருந்து மக்கள் பார்க்க வேண்டும். மிக சுத்தமான மனசுடன் சிரித்து பேசக்கூடிய அந்த பண்பை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய எந்த வகையான தொடர்புகள் இருந்தாலும் மக்களுடன் சிரித்து பேசக்கூடிய பண்பு என்பது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு. ஜரீர் இப்னு அப்துல்லாஹி பஜலி சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை காலம் பொழுதெல்லாம் என்னுடன் சிரிப்பார்கள், அவர்களை விடவும் புன்சிரிப்பு சிரிக்கக்கூடிய ஒரு ஆளை நான் இந்த சமூகத்திலேயே கண்டதில்லை. முகத்தில் சிரிப்பு இருந்தால் அன்பான சகோதரர்களை, எப்படிப்பட்ட ஒரு மனிதனும் நம்முடன் பேசுவதற்கும் நம்மை நெருங்குவதற்கும் ஆசைப்படுவான். இந்த பண்பை நாங்கள் இழந்து விடக்கூடாது. நம்முடைய வியாபார ஸ்தலங்களுக்கு வரக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மிக அழகாக பதில் சொல்ல வேண்டும். நாங்கள் கடின முகத்துடன் எப்பொழுதும் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடின முகத்துடன் எப்பொழுதும் காணப்படவில்லை. அந்த நல்ல பண்புகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யாரும் இந்த நல்ல பண்புகளுக்கு மாற்றமான ஒன்றை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் அச்சப்பட வேண்டிய சந்தேகப்பட வேண்டிய தேவையில்லை. உறுதியாக சொல்லுங்கள், அது பொய்தான், அது நிச்சயமாக உண்மையாக இருக்க முடியாது. மார்க்கம் என்பது வெறும் அதாவது வெறும் புத்தகங்களாலோ அல்லது வெறும் வீடியோக்கள் மூலமாகவோ அல்லது வெறும் நெட் மூலமாகவோ படிக்கப்படக்கூடிய ஒன்றல்ல மார்க்கம் என்பது. அன்பான சகோதரிகளே, மார்க்கத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று உலகத்தில் எத்தனையோ தகவல்களை இஸ்லாமிய மார்க்கம் என்ற பெயரில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ சந்தேகங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உலமாக்களை அணுகி நாங்கள் அதனுடைய தெளிவுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அவனுடைய உயர்ந்த மார்க்கத்தை பின்பற்றி உயர்ந்த பண்புள்ளவர்களாக ஆக்கி வைப்பானாக. யாழ்வார் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக, முஸ்லிமா நாங்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக. யாழ்வா எங்களுடைய சகல பிரச்சனைகளையும் தூரமாக்கி, கஷ்டங்களை நீக்கி, நல்ல வாழ்க்கையை நீ நமக்கு ஏற்படுத்தி தருவாயா. பயங்களையும் அச்சத்தையும் நீ போக்கி இந்த நாட்டில் ஒரு நல்ல நிலையையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தி தருவாயாக.